2021 ஆண்டு ஜனவரி மாத தென்றலிதழில் ஹரிகிருஷ்ணனின் ஹரிமொழி பகுதி. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். மகாபாரதம் சில பயண குறிப்புகள். பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே. பாண்டவர் வனவாசத்தின் 12வது ஆண்டு துர்வாசர் வந்து போன சம்பவத்துக்கு சில நாள் கழித்து பாண்டவர்களுடைய புரோகிதரான தௌமியருக்கு காட்டில் தங்களுடன் வசிக்கும் அனைவருக்கும் விருந்து படைக்கும் எண்ணம் வந்தது. பாண்டவர்களை பார்த்து, நீங்கள் விருந்துக்கு வேண்டிய மான்களையும் மற்ற விலங்குகளையும் வேட்டையாடி கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். பாண்டவர்கள் ஐவரும் வேட்டைக்கு புறப்பட்டனர். அந்த சமயத்தில் திரௌபதியும் தௌமியரும் மட்டுமே ஆசிரமத்தில் இருந்தனர். வேறு யாரும் இருக்கவில்லை. பாண்டவர்கள் புறப்பட்டு சென்ற பிறகு சிந்து நாட்டு மன்னவனான ஜெயத்ரதன் திருமணம் செய்து கொள்ளும் நோக்கத்தோடு உயரிய ஆடை ஆபரணங்களை அணிந்து கொண்டு பாண்டவர்கள் தங்கியிருந்த காமியக வனத்தின் வழியாக சால்வ நாட்டுக்கு சென்று கொண்டிருந்தான். விருத்தக்ஷத்ரனுடைய மகனான இவனுக்கு சிந்து தேசத்து அரசன் என்பதால் சைந்தவன் என்ற பெயரும் உண்டு, சௌவீரன் என்ற பெயரும் உண்டு. இவனோடு கோடிகாசியன் அல்லது கோட்டிகன் என்ற மன்னனும் வந்திருந்தான். ஜெயத்ரதன் ஏற்கனவே திருமணமானவன் தான். கௌரவ நூற்றவர்களுடைய ஒரே சகோதரியான துஸ்ஸலையை மணந்து கொண்டிருந்தான். அந்த காலத்து அரசர்களின் வழக்கப்படி இப்போது இன்னொரு திருமணம் செய்து கொள்வதற்காக சென்று கொண்டிருந்தான். போகிற வழியில் பாண்டவர்களுடைய ஆசிரமத்தை கடந்து சென்றான். அங்கே பாஞ்சாலி ஆசிரமத்தின் வாசலில் ஒரு கடப்ப மரத்தின் கிளையை பற்றி கொண்டு நின்று கொண்டிருந்தாள். பின்னால் கோட்டிகனுடன் பேசும் போது கடப்ப மரத்தின் கிளையை விட்டுட்டு மேலாடையை இழுத்து போட்டுக்கொண்டு பேசினாள் என்று ஒரு குறிப்பு வருகின்ற காரணத்தால் அவள் குளித்து விட்டு சேலையின் ஒரு நுனியை மரக்கலையில் கட்டி உலர்த்தியபடி நின்று கொண்டிருந்தாள் என்று ஊகிக்க முடிகிறது. பேரழகியான அவளை பார்த்த ஜெயத்ரதனுக்கு அவளை அடைய வேண்டும் என்ற பேராவல் ஏற்பட்டது. இவள் பாஞ்சாலிதான் என்று அவன் அறியாமல் இருந்திருக்க முடியாது. ஏனென்றால் பேரழகியான இவள் யாருடைய மகள், யாருடைய மனைவி என்று விசாரித்து வா என்று சொல்லித்தான் கோட்டிகனை அனுப்பி வைக்கிறான். ஆனாலும் அவ்வாறு அனுப்பும் போது பாஞ்சாலியை அடையாளம் தெரிந்து கொண்ட குறிப்பு எதுவும் அவன் பேச்சில் இல்லை. இவள் திருமணமானவள் என்பதை அறிந்தோ ஊகித்தோ இருந்த காரணத்தால் தான் இவள் யாருடைய மனைவியே என்று அறிந்து வா என்று சொல்லி கோட்டிகனை அனுப்புகிறான். ஜெயத்ரதன் அவ்வாறு சொன்னதும் கோடிகாசியன் என்ற அந்த மன்னன் தேரிலிருந்து குதித்து இறங்கி நரியானது பெண் புலியின் அருகில் செல்வது போல அந்த பெண்ணின் அருகில் சென்று பின்வருமாறு வினவலானான். வனப்பருவம், திரௌபதீகரண பருவம், அத்தியாயம் 265, பக்கம் 983. இந்த காட்டில் தன்னந்தனியாக அக்னி ஜுவாலையைப் போல் பிரகாசிக்கின்ற அழகுள்ள நீ யார்? கடப்ப மரத்தின் கிளையை ஏன் வணங்கிக் கொண்டிருக்கிறாய்? ஏன் இந்த ஆசிரமத்து வாயிலில் நிற்கிறாய்? இது யாருடைய ஆசிரமம்? நீ தேவஸ்திரியா, தானுவ பெண்ணா, அப்சரசா, இயக்கியா, அல்லது காட்டில் திரிகின்ற அரக்கற்குல பெண்ணா? நீ யாருடைய மகள்? உன் கணவன் பெயர் என்ன என்றெல்லாம் விசாரிக்க தொடங்கினான் கோடிகாசியன் என்று அந்த மன்னன். அவளுக்கு தன்னை பற்றியும் சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த ஜெயத்ரதனை பற்றியும் அறிமுக குறிப்புகளையும் கொடுத்தான். நீ யாருடைய மகள், யாருடைய மனைவி என்று கேட்கும் இந்த கேள்வியை கிசாரி மோகன் கங்கோலி பின்வருமாறு மொழிபெயர்க்கிறார். Respectfully do we ask thee, good lady, who is thy powerful father, and oh, do tell us truly the names of thy husband, thy relatives and thy race, and tell us also what thou dost here. As for us, I am King Suratha's son, whom people know by the name of Kotika. Inge thangaludan vandirukkum matra mannargalai pattiyum miga neelamaga arimuga kurippugalai tharigiran Kotigan. Adutha avan ketta kelvi idu: O fine-haired lady, do tell us that are unacquainted with these matters, whose wife and whose daughter thou art. இங்குதான் நாம் மேலே சொன்ன அந்த குறிப்பு வருகிறது. திரௌபதியானவள் அவனை பார்த்து மெதுவாக கிளையை விட்டுவிட்டு வெண்பட்டிலான மேல் ஆடையை நன்கு இழுத்து போட்டுக்கொண்டு, ராஜபுத்திரனே, என்னை போன்றவர்கள் உன்னுடன் பேசுவதற்கு தகுதியுள்ளவள் ஆகாள் என்பதை நான் புத்தியினால் தெரிந்து கொண்டிருக்கிறேன். வனப்பருவம், திரௌபதீகரண பருவம், அத்தியாயம் 267, பக்கம் 988. அதாவது, என்னை போன்ற பெண் உன்னை போன்றவர்களுக்கு பதில் சொல்லத்தக்கவள் இல்லை. இருந்தாலும் இங்கே ஆடவர் யாரும் இல்லாததால் நானே பதில் சொல்கிறேன் என்று தான் திரௌபதி என்பதையும் தன் கணவர்கள் இன்னார் என்பதையும் தெரிவித்தாள். அவள் சொன்னதை கோடிகாசியன் சென்று ஜெயத்ரனிடம் தெரிவித்தான். இவள் பாஞ்சாலி, பாண்டவர்களின் மனைவி, துருபதன் மகள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு கூடவே நீ அவளை சௌவீர தேசத்துக்கு அழைத்து சென்று விடு என்று ஆலோசனையும் சொன்னான். ஏற்கனவே கிறங்கி போயிருந்த ஜெயத்ரதன் பாஞ்சாலி இருந்த ஆசிரமத்துக்கு சென்று அவளோடு பேசினான். பாஞ்சாலியும் அவனை வரவேற்று உபச்சரித்தாள். யுதிஷ்டிரர் வந்ததும் உங்கள் அனைவருக்கும் பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்றாள். பெண்ணே, காலை உணவுக்கு ஒரு குறையும் இல்லை. ஆனால் நீ எதை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள். நான் தயாராக இருக்கிறேன். நீ ஒன்று செய், விரைவாக வந்து என் தேரில் ஏறு. நாட்டை இழந்து காட்டில் துன்பப்படும் இந்த தரித்திரம் பிடித்த கணவர்களை கைவிடு. என்னோடு வந்துவிடு. நீ ஏன் இங்கே துன்பப்பட வேண்டும்? என்னோடு வா, நான் உன்னை மணந்து கொள்கிறேன். நீ அரசியாகி விடலாம் என்று அவளிடம் ஆசை வார்த்தைகளை பேசினான். தனியாக இருக்கும் பெண்களுக்கு எப்போதும் இதே துன்பம்தான். தனியாக இருந்த சீதையிடத்தில் ராவணன் பேசிய பேச்சுக்கும் அன்று ஜெயத்ரதன் பேசிய பேச்சுக்கும் வேறுபாடு ஏதும் இல்லை. வா, என் ரதத்தில் ஏறு. சுகத்தையே அடை. செல்வத்தை இழந்தவர்களும் ராஜ்யத்தை இழந்தவர்களும் தரித்திரர்களும் புத்தி இல்லாதவர்களும் காட்டில் வசிப்பவர்களுமான பார்த்தர்களை அனுசரிப்பதற்கு நீ தகுதியுள்ளவள் அல்ல. கற்றறிந்த ஸ்திரீகள் செல்வத்தை இழந்தவனை பர்த்தாவாக உபயோகித்துக் கொள்கிறதில்லை. செல்வத்தோடு இருப்பவனை சேர வேண்டும். செல்வத்துக்கு அழிவு வரும்போது அவனிடத்தில் வசிக்கக்கூடாது. உன்னுடைய பர்த்தாக்கள் செல்வமற்றவர்கள் ஆனார்கள். அநேக வருஷ காலங்களாக ராஜ்யத்தினின்றும் விலகிவிட்டார்கள். பாண்டு புத்திரனிடம் இருந்த பக்தியினால் நீ கிளேசத்தை அனுபவிக்க வேண்டாம். எனக்கு நீ பாரியையாகி விடு. இவர்களை விட்டுவிடு. சுகத்தை அடைவாயா? நீ என்னுடன் கூடி சிந்து தேசத்தையும் சௌவீர தேசத்தையும் முழுமையாக அடைவாயாக என்று சொன்னான். வனப்பருவம், திரௌபதீகரண பருவம், அத்தியாயம் 268, பக்கம் 988. இதை கேட்டு திரௌபதி கலங்கினாள், அதிர்ச்சி அடைந்தாள். தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டு அவனுக்கு இதமான வார்த்தைகளை எடுத்துச் சொன்னாள். நான் உனக்கு தங்கை முறை, நீ எனக்கு அண்ணன், என்னை பாதுகாக்க வேண்டியவன், இப்படியெல்லாம் பிதற்றாதே என்று புத்திமதி சொன்னாள். அவளால் கோபத்தை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. என்னை யாரென்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? அர்ஜுனரும் பீமசேரரும் திரும்பி வந்தால் உன் கதி என்ன ஆகும் என்பதை யோசி என்று சொன்னாள். ஜெயத்ரதன் கேட்டுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை. இதுதான் தர்மம். பெண்கள் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். கஷ்டப்படும் கணவர்களை கைவிட்டு விட வேண்டும். அரசியாக இருக்க வேண்டிய ஒருத்தி ஏன் வீணே காட்டில் கிடந்து கஷ்டப்பட வேண்டும் என்றெல்லாம் பேசினான். உன்னை கட்டாயப்படுத்த விருப்பமில்லை. நீயே வந்து தேரிலாவது யானை மீதாவது ஏறிக்கொண்டு என்னுடன் வந்துவிடு என்றான். உன்னை பலாத்காரம் செய்ய எனக்கு அதிக நேரம் பிடிக்காது. நீயாகவே வந்து தேரில் ஏறிக்கொள் என்று மிரட்டினான். அவனுடைய நோக்கத்தை உணர்ந்து கொண்ட பாஞ்சாலி என்னை தொடாதே என்று கத்தினாள். டௌமியரை கூவி அழைத்தாள். ஜெயத்ரதன் உடனே அவளுடைய மேலாடையை பற்றி இழுத்தான். பாஞ்சாலி பலங்கொண்ட மட்டும் அவனை தள்ளிவிட்டாள். அடியற்ற மரம் போல கீழே விழுந்த ஜெயத்ரதன் உடனே எழுந்து அவளை தூக்கி கொண்டு சென்று தன் தேரில் ஏற்றினான். புரோகிதரான டௌமியரால் பெரும் சேனையோடு வந்திருக்கும் மன்னனை எதிர்த்து என்ன செய்ய முடியும்? ஜெயத்ரதா, க்ஷத்திரிய தர்மத்தை கைக்கொள். பாண்டவர்கள் இல்லாத நேரத்தில் திரௌபதியை தூக்கி கொண்டு போய்விடலாம் என்று மனப்பால் குடிக்காதே. பாண்டவர்கள் உன்னை சும்மா விடமாட்டார்கள். அவர்கள் திரும்பும் நேரம் இது. வீணாக சாகாதே. திரௌபதியை விட்டுவிட்டு செல் என்று மன்றாடினார். ஜெயத்ரதன் அவரை பொருட்படுத்தவில்லை. தேரை கிளப்பினான். திகைத்து போன சௌமியர் தேரை பின்தொடர்ந்தவாறு ஓடத் தொடங்கினார். இந்த நேரத்தில் பாண்டவர்கள் மான், பன்றி, எருமை போன்ற மிருகங்களை வேட்டையாடி கொண்டிருந்தனர். வேட்டையை முடித்துக் கொண்டு ஓரிடத்தில் கூடினர். யுதிஷ்டனர் தம்பியரை பார்த்து சொல்லலானார், விலங்குகளும் பறவைகளும் அலறுகின்றன. நமக்கு பெருந்துன்பமும் அவமானமும் ஏற்பட போகின்றது என்பதற்கான அடையாளங்களை காண்கிறேன். இந்த விலங்குகளும் பறவைகளும் தமக்குள் குரூரமாக பேசிக் கொள்கின்றன. எனவே நாம் விரைவில் ஆசிரமம் திரும்ப வேண்டும் என்றார். உடனே எல்லோரும் தேர்களை திருப்பிக் கொண்டு ஆசிரமம் நோக்கி விரைந்தார்கள். வழியில் திரௌபதியின் பணிப்பெண் ஒருத்தி புலம்பியவாறு நின்றதைக் கண்ட இந்திரசேனன் தேரை நிறுத்திவிட்டு குதித்தான். ஏன் இப்படி அழுது கொண்டிருக்கிறாய் என்று விசாரித்தான். நடந்தவற்றையெல்லாம் பாண்டவர்களுக்கு சொன்ன அந்த பணிப்பெண், ஜெயத்ரதன் பாஞ்சாலியை பலவந்தமாக தூக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறான். அவனால் அதிக தொலைவு சென்றிருக்க முடியாது. இந்த வழியாகத்தான் சென்றான். அவனை பின்தொடர்ந்து சென்றால் விரைவில் பிடித்து விடலாம். தேரை திருப்புங்கள். ஜெயத்ரதனையும் அவனுடைய சேனையையும் பின்தொடர்ந்து சென்று திரௌபதியை மீட்டுக் கொண்டு வாருங்கள் என்று பதறினான். கவலைப்படாதே, நீ ஆசிரமத்துக்கு பத்திரமாக போய்ச்சே. பாஞ்சாலியை தூக்கிச் சென்றவர்களுக்கு மரணம் நிச்சயம் என்று யுதிஷ்டிரர் அவளை திரும்ப அனுப்பி வைத்தார். பாண்டவர்கள் தேரில் பின்தொடர்ந்து சென்றபோது சிறிது தொலைவில் தௌமியரே கண்டார்கள். நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள், நாங்கள் போய் பாஞ்சாலியை மீட்டு வருகிறோம் என்று அவரை சமாதானப்படுத்தினார்கள். தேர்களை விரட்டியபடி செல்கையில் சற்று தொலைவில் திரௌபதி ஜெயத்ரதனின் தேரில் இருப்பதை கண்டார்கள். பாண்டவர்கள் அளவற்ற கோபத்தோடு ஜெயத்ரதனையும் அவருடைய படைகளையும் துரத்தினார்கள். பாண்டவர்களுக்கும் ஜெயத்ரதனுடைய வீரர்களுக்கும் கடுமையான போர் மூண்டது. பாண்டவர்கள் ஜெயத்ரதனுடைய வீரர்களில் நூற்றுக்கணக்கானவர்களை கொன்றபடி அவனை பின்தொடர்ந்தார்கள். பாஞ்சாலி அவனுடைய தேரில் இருக்கிறாள் அல்லவா? கொஞ்ச நேரத்தில் ஜெயத்ரதன் பாண்டவர்களை வெல்ல முடியாது என்பதை உணர்ந்து கொண்டான். உடனே திரௌபதியை விட்டுவிட்டு ஓடத் தொடங்கினான். யுதிஷ்டிரர் பாஞ்சாலியையும் தௌமியரையும் நகுலுடைய தேரில் ஏற்றி அனுப்பி வைத்தார். ஜெயத்ரனை கொன்றுவிட வேண்டும் என்று வெறியோடு பீமன் தேரில் பின்தொடர்ந்தான். அப்போதே அவனை கொண்டிருந்தால் பிற்பாடு அபிமன்யு வதம் நடந்ததே அதை தடுத்திருக்க முடியும். தர்மபுத்திரருக்கு எப்போதும் போல இரக்கம் மேலிட்டது. பீமா, ஜெயத்ரதன் கெட்ட எண்ணத்தோடு பாஞ்சாலியை தூக்கிச் சென்றான் என்பது உண்மைதான். ஆனால் நம்முடைய தங்கையான துஸ்தலையை நினைத்து பார். அவளையும் தாயார் காந்தாரியையும் நினைத்து பார்த்து அவனை கொல்லாமல் விட்டுவிடு என்று சொன்னார். திரௌபதியால் இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. எனக்கு பிரியமானதை செய்வதாக இருந்தால் அவனை இப்போதே கொண்டு விடுங்கள். பிறன் மனைவியை அபகரித்தவனையும் பிறன் நாட்டை அபகரித்தவனையும் எந்த காரணத்துக்காகவும் விட்டுவிடக்கூடாது. அவனை இப்போதே கொண்டு விடுங்கள் என்று பீமனையும் அர்ஜுனனையும் பார்த்து சொன்னாள். பீமனும் அர்ஜுனனும் ஜெயத்ரதனை விரட்டியபடி சென்றார்கள். யுதிஷ்டிரர் திரௌபதியோடும் தௌமியரோடும் நகுல சகதேவர்களோடும் ஆசிரமத்துக்கு திரும்பினார். ஜெயத்ரதனை துரத்தி சென்ற பீமன், சிந்து தேசத்து அரசனே, இவ்வளவுதானா உன் வீரம்? அடுத்தவர் மனைவியை பலாத்காரமாக தூக்கிச் சென்றாயே, எங்கே என்னிடம் அந்த வீரத்தை காட்டு பார்க்கலாம் என்று பரிகசித்தான். ஜெயத்ரதன் திரும்பி பார்க்காமல் ஓடினான். நில் நில் என்று கத்திக்கொண்டே அவனை பீமார்ஜுனர்கள் பின்தொடர்ந்தனர். தேரை விட்டு குதித்த ஜெயத்ரதன் ஓடினான். அவனை பின்தொடர்ந்து வந்த பீமார்ஜுனர்களிடம் அகப்பட்டு கொண்டான். பீமன் அவனுடைய தலைமையரை பிடித்து தூக்கி வீசினான். தூக்கி போட்டு மிதித்தான். பீமனுக்கு கோபம் வந்தால் கேட்கவா வேண்டும்? ஜெயத்ரதன் மூர்ச்சையானான். ஆனால் அர்ஜுனன் இருக்கிறானே, அவனுக்கு எவ்வளவு கோபம் எழுந்தாலும் அண்ணன் சொன்ன வார்த்தையை மீறமாட்டான். அண்ணா, இவனை கொல்ல வேண்டாம் அண்ணா, தர்மபுத்திரர் சொன்னதை எண்ணி பார்க்கவும் என்று தடுத்தான். ஜெயத்ரதனோ வலி தாங்காமல் கதறுகிறான். அர்ஜுனனோ பீமனை தடுக்கிறான். அப்பா அர்ஜுனா, அண்ணாவுக்கு கருணை அதிகம், நீயும் அவரோடு சேர்ந்து கொள்வாய். எனக்கும் வேறு வழி தெரியவில்லை. உங்கள் இருவரையும் உத்தேசித்து இவனை விட்டுவிடுகிறேன் என்று சமாதானமானான் பீமன். அப்படியும் கோபம் அடங்காமல் பிறைச்சந்திர வடிவம் கொண்ட ஒரு அம்பினான் மூச்சையடைந்த ஜெயத்ரதன் தலையை சிரைத்து ஐங்குழுமிகளை உண்டாக்கினான். தொடரும் ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.